ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, பட்ட பகல்ல விளக்க பிடிச்சுக்கிட்டு மனிதர்களை தேடிய டயோஜினஸ் போன்ற அறிஞர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறத போல இன்றைக்கு நான் உணர்றேன். நானும் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு நடுப்பகல்ல சூரியனை தேடி போறது போல ஒரு உணர்வு. ஏன் இந்த உணர்வு? இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள புகழ்பெற்ற ஒரு ஓமை இப்படி ஒரு உணர்வை எனக்குள்ளார எழுப்பியிருக்கின்றது. நல்ல சமாரியர் என்ற இந்த ஓமையை பற்றி பேசுவது கையில் விளக்கை எடுத்துக்கிட்டு சூரியனை தேடுவது போல இருக்காதா? கட்டாயம் இருக்கும். இயேசுவினுடைய எல்லா ஓமைகளுக்கும் விளக்கம் தர முயலும் போது இந்த உணர்வு தானே எழும். ஆனால் மற்றொரு கண்ணோட்டத்தோடு இதை நான் பார்க்க ஆசைப்படுறேன். இயேசுவினுடைய ஓமைகள், அவருடைய கூற்றுக்கள், ஏன் விவிலியம் முழுவதுமே ஒரு பெரிய கடல். அந்த கடலில் ஒவ்வொரு முறை மூழ்கும் போதும் ஏதாவது ஒரு முத்தை கையில் ஏந்தி கொண்டு நாம் கரை சேர முடியும். இந்த கண்ணோட்டத்தோட, இந்த உணர்வோட நல்ல சமாரியர் என்ற இந்த ஓமைக்குள் நாம் இன்றைக்கு மூழ்குவோம். இன்றைய ஞாயிறு சிந்தனையில் இந்த ஓமையை பற்றி பேசாம இந்த ஓமையை சார்ந்த மூன்று அம்சங்களை பற்றி மட்டும் பேசுவோம். முதல்ல இந்த ஓமைக்கு தரப்பட்டுள்ள நல்ல சமாரியர் என்ற பெயர். இரண்டாவது இந்த ஓமையை இயேசு சொல்வதற்கு தூண்டுதலாயிருந்த கேள்வி. மூன்றாவது இந்த ஓமையினுடைய இறுதியில் இயேசு தருகின்ற ஆலோசனை. முதல்ல இந்த ஓமைக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு. நல்ல சமாரியர் என்ற இந்த தலைப்பு எங்கிருந்து வந்தது? இன்றைய நற்செய்தியில இயேசு கூறுவதாக லூக்கா 10:33 நாம் வாசிப்பது இதுதான். அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர். சமாரியர் என்ற வார்த்தை தான் நற்செய்தியில பயன்படுத்தப்பட்டுள்ளது. நல்ல சமாரியர் என்ற வார்த்தைகள் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள். இதே போல கல்வாரியில் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டிருந்த இரு குற்றவாளிகளில் ஒருத்தரை நாம் நல்ல கள்வர் என்று தலைமுறை தலைமுறையாக அழைத்து வருகின்றோம். இதுவும் நற்செய்தியில சொல்லப்படாத ஒரு அடைமொழி. கள்வர்கள்ல நல்லவர் கெட்டவரா? கேட்க சிரிப்பா இருக்கே. அன்பர்களே, யூதர்களிடம் யாராவது நல்ல சமாரியர் என்று சொன்னால் அவங்களும் இப்படி சிரிச்சிருப்பாங்க. சமாரியர்கள்ல நல்லவர்களா இருக்க முடியாது என்பது அவர்களுடைய தீர்மானம். இப்படி யூதர்கள் தாங்களாகவே தீர்மானம் செய்து கொண்ட, தாங்களாகவே இலக்கணம் வகுத்து கொண்ட பலர் இருந்தனர். வரி வசூலிப்பவர், ஆயக்காரர், தொழுநோயாளிகள் என்று பலருக்கும் யூதர்கள் கொடுத்திருந்த இலக்கணம், இவர்கள் நல்லவர்கள் இல்லை, கடவுளுடைய சாபம் பெற்றவர்கள். இந்த இலக்கணத்தை மாற்றி இயேசு இவர்களில் பலரை நல்லவர்களாக்கி அரியணை ஏற்றியுள்ள நிகழ்ச்சிகளை நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். இதுதான் அன்பர்களே இயேசுவுடைய அழகு. நல்ல சமாரியர் என்ற இந்த இரு சொற்கள் லூக்காவினுடைய இந்த உவமையை தாண்டி நமது மனித குலத்தில் அன்று முதல் இன்று வரை பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படுகின்றது. எந்த ஒரு மனிதர் பிறருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு மதம், குலம், சமூக நிலை என்று எல்லாவற்றையும் கடந்து தரப்படுவது அவர் ஒரு நல்ல சமாரியர் என்ற அற்புதமான பட்டம். அந்த அளவுக்கு இந்த இரண்டு சொற்களும் மனித குலத்தினுடைய ஆழ் மனதில் இடம் பிடித்துள்ளன. நல்ல சமாரியர், குட் சமாரிட்டன் என்ற வார்த்தைகள் இவ்வளவு புகழ் பெற்றவையா? இந்த இரண்டு வார்த்தைகளையும் கூகுள் வழியாக இணையதளத்தில் தேடி பாருங்க. இந்த இரண்டு வார்த்தைகளுடைய பெருமையை நீங்கள் ஓரளவாகிலும் உணர முடியும். குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு தலைப்பில் மட்டும் ஒரு நொடியில் கூகுள் வழியாக 1260,000 தகவல்கள் கிடைத்தன. இன்னும் குட் சமாரிட்டன் இன்ஸ்டிடியூட், குட் சமாரிட்டன் அவார்ட் என்று ஒவ்வொன்றாக தேடினால் ஒரு நாள் முழுவதும் இந்த தேடலில் நாம் மூழ்கி மூச்சடைத்து போவோம். நல்ல சமாரியர் என்பது அவ்வளவு சாதாரண வார்த்தைகள் அல்ல அன்பர்களே. கேள்வி. அன்புள்ளங்களே, இரண்டாவதாக இயேசு இந்த உவமையை சொல்ல தூண்டுதலாக இருந்த அந்த கேள்வியை பற்றி நாம் சிந்திக்கலாம். இயேசுவை தங்கள் அறிவுத்திறனால் கேள்விகளால் மடக்கிவிட நினைத்த பரிசேயர், மறைநூல் அறிஞர், சட்ட அறிஞர் இவங்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லணும். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இயேசு சொன்ன பதில்கள் அற்புதமான, காலத்தால் அழியாத கதைகளாக நமக்கெல்லாம் கிடைத்த அரிய பரிசுகள். இப்படி சொல்லப்பட்ட கதைகளில் உவமைகளில் ஒன்றுதான் நல்ல சமாரியர் என்ற இந்த உவமையும். இயேசுவை அணுகிய சட்ட அறிஞருடைய முதல் கேள்வி ரொம்பவும் ஆழமானது. நிலைவாழ்வை நிறைவாழ்வை அடைய வழி என்ன என்ற அந்த கேள்வி ஒரு மனிதருடைய உண்மையான தேடலைப் போல் ஒலிக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரிகள் வித்தியாசமாக சொல்கின்றது. இந்த உவமை கூறப்பட்ட பின்னணி இதோ.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய்ச் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார்.
விடைகளை தெரிந்து கொண்டு கேள்விகள் கேட்பவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா அன்பர்களே? நம்முடைய நேரத்தையும் அவங்களுடைய நேரத்தையும் வீணாக்குகின்ற இவங்களை பார்த்து எனக்கு எரிச்சல் வந்திருக்கு. பல நேரம் இவர்களை பார்த்து நான் பரிதாபப்பட்டிருக்கேன். நிலைவாழ்வை குறித்து சட்ட அறிஞர் கேட்ட கேள்விக்கு அவரிடமே விடையை வரவழைக்கின்றார் இயேசு. அறிவுபூர்வமாய் சட்ட அறிஞர் சொன்ன அந்த பதிலோட அவர் விடை பெற்று போயிருக்கலாம். அவருடைய அறிவுத்திறனை கண்டு மக்களும் வியந்து போயிருப்பாங்க. ஆனால் அவர் விடுவதா இல்லையே? அடுத்ததா கேட்டாரே ஒரு கேள்வி. எப்படிப்பட்ட கேள்வி அது? எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று அந்த சட்ட அறிஞர் கேட்டதும் சூழ இருந்த மக்கள் சீடர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஒருவேளை இயேசுவே இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்படி அவர் கேள்வி கேட்டதை குழந்தைத்தனம்னு சொல்லி ஒதுக்கிறதா, இல்லை குதர்க்கமாக கேட்கின்றார் என்று குற்றம் சாட்டுகிறதா? இயேசு இந்த கேள்விக்கு விரிவாக பதில் சொல்கின்றார். சட்ட அறிஞர் கேட்ட அந்த கேள்வியால் அதிர்ச்சி அடைந்திருந்த யூதர்களுக்கு இயேசுவினுடைய இந்த பதில் இன்னும் அதிக அதிர்ச்சியை தந்திருக்கும். அயலவர் அடுத்திருப்பவர் தங்கள் குலத்தை சேர்ந்த இஸ்ராயலர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த தெளிவான பதில். ஆனால் இயேசு சொன்ன பதில் சட்ட அறிஞர் கேட்ட கேள்வியை விட அதிக குதர்க்கமாய் ஒலித்திருக்க வேண்டும் அந்த யூதர்களுக்கு. அன்பர்களே, இந்த கேள்வி இன்றும் தொடர்கின்றது. என் அயலவர் அடுத்திருப்பவர் யார் என்ற இந்த கேள்விக்கு இன்றும் நாம் பதில் தேடி வருகின்றோம். ஜூலை திங்கள் 11 உலக மக்கள் தொகை நாள் என்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய கணக்குப்படி உலகில் 680 கோடிக்கும் அதிகமாய் மக்கள் இருப்பது உண்மை. இத்தனை பேர் இருந்தும் நம்முடைய அயலவரை அடுத்தவரை இன்னும் தேடிக்கொண்டுதானே இருக்கின்றோம். இந்த உலகத்தை தாண்டி விண்வெளியை கடந்து வெண்ணிலவில் காலடி வைத்துவிட்டு திரும்பிவிட்டோம். ஆனால் நம் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இன்னும் காலடி வைக்க தயங்குகின்றோம் என்று நாம் வாழும் இந்த புதிரான காலத்தை பற்றி ஜார்ஜ் கார்லின் என்பவர் கூறியுள்ளார். என் அயலவர் அடுத்தவர் யார் என்று சட்ட அறிஞர் கேட்டது குதர்க்கமான கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இதே கேள்வியைத்தானே இன்றும் நம்மில் பலர் கேட்டு வருகின்றோம். எப்போது இதற்கு விடை கண்டுபிடிப்போம்?
அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம்.
அன்புள்ளங்களே, அயலவர் யார் என்ற கேள்விக்கு பதில் தேட உண்மையிலேயே நாம் ஆவலாயிருக்கின்றோமா? பதில் தேடி கிடைத்துவிட்டால் அது நம்மை பெரும் பிரச்சனைகளில் சிக்க வைத்துவிடும் தெரியுமா? அடுத்தவர் யார் என்று கேள்வி கேட்ட சட்ட அறிஞர் தன்னுடைய அறிவுத்திறனை மக்கள் முன் பறைசாற்ற அந்த கேள்விகள் கேட்டார். பதிலுக்கு இயேசுவும் தனக்கு கதை சொல்லும் திறமை உண்டு என்பதை மக்கள் முன் பறைசாற்ற இந்த உவமையை சொல்லவில்லை. இயேசு தந்த பதில் வெறும் தத்துவ உண்மை அல்ல, நம்முடைய அறிவு பசிக்கு தீனி போடும் வார்த்தை விளையாட்டல்ல. அடுத்தவர் யார் என்பதை இயேசு தெளிவுபடுத்தியதும் செயல்படச் சொன்னார். இதைத்தான் அன்பர்களே பிரச்சனை என்று நான் சொன்னேன். அடுத்தவர் யார் என்று நாம் கண்டுபிடித்துவிட்டால் உடனே செயலில் இறங்க வேண்டும். இந்த செயல்கள் பல நேரங்களில் நம்மை பிரச்சனைகளில் சிக்க வைக்கும். இயேசு இந்த ஓமையின் இறுதியில் சொன்ன வரிகள் நம்முடைய தோளை உலுக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து தேவைப்பட்டால் முகத்தில் அரைந்து நம்மை தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து எழுப்பும் வரிகள். இதோ இன்றைய நற்செய்தியின் இறுதி வரிகள்.
கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார்.
அடுத்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாம் மேற்கொண்டுள்ள இந்த உலகப் பயணத்தில் தேவைகளில் இருப்பவர்களை கண்டதும் நம்முடைய பயணங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தேவையில் இருப்பவர்கள் யார் என்ற கேள்விகளை எழுப்பாமல் அவர்களது தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். முடிந்தால் அவர்களையும் நமது பயணத்தில் இணைத்து கொள்ள வேண்டும் அல்லது சுமந்து செல்ல வேண்டும். நமது அயலவர் தேவைகள் நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் நாம் உதவிகள் செய்ய வேண்டும்.
நீரும் போய் அப்படியே செய்யும்.
நாமும் போய் அப்படியே செய்வோமா?
அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை படி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.